بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أما بعد. இன்றைய இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே ரமலானும் முன்னோர்களும் என்ற தலைப்பிலே முக்கியமான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மீது செய்திருக்கக்கூடிய பேரருள்களில் ஒன்றுதான் மவாசிம் அல் ஹைரியா என்று சொல்லக்கூடிய நன்மை செய்வதற்குரிய மிகச்சிறந்த நாட்களை தருணங்களை ஏற்படுத்துவதாகும். அந்த அடிப்படையிலே ரமலான் என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே மிக கூடுதலான நன்மைகளையும் சிறப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த ரமலான் மாதத்தை நாங்கள் எதிர்கொள்வதற்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் இருக்கின்ற இந்த தருவாயிலே வாழ்க்கையிலே உலகிலே பல்வேறு மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு பொதுவான இயல்பு இருக்கின்ற இந்த தருணங்களில் நமது வாழ்க்கையிலும் எதிர்காலத்தில் நாம் இன்னொரு ரமலானை சந்திப்போமா என்ற ஒரு கேள்வி நிலவுகின்ற இந்த தருவாயில் வருகின்ற ரமலான் மாதத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புகின்ற அடிப்படையில் நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மால் முடியுமான பிரயோசனங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புகின்ற அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போம் என்ற அடிப்படையில் இந்த செய்திகள் உங்களுக்கு முன்வைக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கட்டளைகள் மூலமாக சட்டங்கள் மூலமாக நமக்கு இஸ்லாத்தை சொல்லித் தருவதை போல நல்ல முன்மாதிரிகள் மூலமாகவும் இஸ்லாத்தையும் அதனுடைய சட்டங்களையும் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனிலே வரலாறு என்று ஒரு பகுதி பதியப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நல்ல முன்மாதிரிக்காக வேண்டி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லது ஒரு தனிநபரை பற்றி பல செய்திகளை சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஒரு செய்தியை சொல்வதன் மூலமாக அதிலே நாம் பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியிலே இந்த ரமலான் சம்பந்தமான சட்டங்களை எல்லாம் நீங்கள் பின்னால் பார்ப்பீர்கள். இந்த தலைப்பிலே நாங்கள் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இந்த ரமலானை நாம் சிறந்தவர்களாக அல்லது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சிறந்தவர்களாக சொல்லக்கூடிய அந்த தகைமையை உடையவர்களாக இஸ்லாமிய வரலாறு கருதக்கூடிய சஹாபாக்கள், தாபியங்கள், இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய நல்லறிஞர்கள் இவர்கள் இந்த ரமலான் மாதத்தை எப்படி கருத்திருக்கிறார்கள், அந்த சரித்திரத்தை படிப்பதன் மூலமாக சட்டங்களை நாங்கள் அவர்களிடமிருந்து படிப்பதை போல இவர்களை போன்று நாங்களும் நமது ரமலானை கழிக்க வேண்டும், நாங்களும் குர்ஆன் ஓதுவதிலே முன்னுரிமை காட்ட வேண்டும், இக்கியாமுல்லைல் தொழுகையை விடாமல் தொழுதுவதிலே முடியுமான வரைக்கும் பேணுதலாக நடந்து கொள்வதிலே கரிசனை காட்ட வேண்டும் என்ற செய்தியை முன்வைப்பதுதான் இன்றைய நமது பதிவுடைய நோக்கம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே ஒரு மூமின் செய்யக்கூடிய மிகச்சிறந்த நல்லமலாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் கிராஅத்துல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை ஓதுவது என்ற ஒரு பகுதி மிக முக்கியமான இடம் வகிப்பதை பார்க்கிறோம். இதற்கு சில காரணங்களை நாங்கள் சொல்லலாம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மீட்டிக் கொடுப்பார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த ஆண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மீட்டிக் கொடுத்தார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை இன்னும் விளக்குகின்ற அடிப்படையிலே அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை மீட்டிக் கொடுத்த இந்த தருணம் இரவு பகுதியிலே தான், இரவு வேளையிலே தான் நடந்தது என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதரர்களே, இந்த ஒரு செய்தியோட இதை இன்னும் விளங்குகின்ற அடிப்படையில நாங்க பார்க்கலாம், அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கியதே ரமலான் மாதத்தில் தான். அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கியது ரமலான் மாதத்தில் என்பது நம் எல்லோருமே தெரிஞ்ச ஒரு செய்தி. அல்லாஹு தாலா சூரா பக்ராவிலே சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ஷஹ்ரு ரமலான் என்பது, ரமலான் மாதம் என்பது, அதனுடைய சிறப்பை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற போது இந்த ரமலானில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும், நேர்வழியையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடியவற்றையும் விளக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஏன் அல்லாஹு தாலா ரமலான் மாதத்திலே குர்ஆனை இறக்க வேண்டும்? நீங்கள் பார்க்கலாம், 12 மாதத்திலும் பல்வேறு சிறப்புகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்வதை பார்க்கிறோம். அதிலே 4 மாதங்கள் சிறப்பு மிக்க போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதங்கள் என்று வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று வெள்ளிக்கிழமை, அதை பற்றிய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று குறிப்பிட்ட சில தருணங்கள், நடுநிசியிலே தஹஜ்ஜுதுடைய வேலை என்று சொல்வோம், அந்த சந்தர்ப்பத்திலே துஆ கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிக்கிறான் என்று சொல்கிறோம். வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே யாராவது அல்லாஹ்விடம் தனது தேவைகளை கேட்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான், அங்கீகரிக்கிறான் என்ற மாதிரி நாட்கள், நேரங்கள், மாதம் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு பல்வேறு சிறப்புகளை சொல்றதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மவாசிமுல் ஹைரியாவை, இந்த நன்மை செய்வதற்கு அல்லது நாம் நமது மறுமை பயணத்துக்காக வேண்டி கூடுதலான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான அருமையான தருணங்களாகத்தான் இந்த அல்லாஹ் செய்த ரஹமத்தின் மூலமாக நமக்கு இந்த நாட்களும் இந்த மாதமும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். அப்ப எனவே சகோதரர்களே, ஏன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலானிலே குர்ஆனை இறக்க வேண்டும்? ஏனே ஒரு மாதத்தில் இறக்கிருக்கலாம் தானே. அப்ப அல்லாஹு தஆலா ரமலான்ல குர்ஆனை இறக்கிறான் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை இன்னும் நாங்கள் அதாவது வலுப்படுத்துகின்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே குர்ஆனோடு காட்டிய கரிசனை, அதன் பின்னர் நபி தோழர்கள் குர்ஆன் ரமலான் மாசத்திலே குர்ஆன் சம்பந்தமாக காட்டிய கரிசனை எல்லாம் நமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், இந்த ரமலான் மாசத்திலே கூடுதலாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை ஓத வேண்டும், அதை மனனம் செய்ய வேண்டும், அது தொடர்பான சட்டங்களை படிப்பது போன்ற கூடுதலான அடிப்படையிலே குர்ஆனோடு நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் சூசகமாக சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப எனவே சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், இமாம் மாலிக் பின் அனஸ் இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய மிகப்பெரிய ஒரு ஹதீஸ்கரை அறிஞர், மதீனா இமாம் மதீனா என்று சொல்லக்கூடிய மதீனாவுடைய இமாம் என்று அதாவது சிறப்பு வழங்கக்கூடிய ஒரு அறிஞர், முவத்தா மாலிக் முவத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்துக்கு சொந்தக்காரர். இந்த இமாம் மாலிக் பின் அனஸ் அவர்கள் ரமலானிலே என்ன செய்வார்கள் என்பது சம்பந்தமாக பார்க்கின்ற போது இமாம் ஜஹபி அவர்கள் தனது சீர் சீர் ஆலாமி நுபலாவிலே இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறார். அதிலே இமாம் மாலிக் பின் அனஸ் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஹதீஸ் மஜ்லிஸ், அது பற்றி உலமாக்களுடைய மஜ்லிஸிலே எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு குர்ஆனை ஓதுவதற்கு போய்விடுவார். அவர் முழு ரமலான் முழுவதும் இந்த ஹதீஸ் மஜ்லிஸ், ஏனைய மஜ்லிஸ்களை எல்லாம் விட்டுவிட்டு குர்ஆன் ஓதுவதிலும் அதை அதனோடு சேர்ந்த கல்வியை தொடர்வதிலும் தான் அவர் கரிசனை காட்டுவார் என்ற செய்தி அவருடைய வரலாற்றிலே பதியப்படுவதை பார்க்கிறோம். இதை இமாம் ஜஹபி அவர்கள் தனது சியாரா அலாமி நுபலா என்ற நூலிலே பதிந்திருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. அப்ப இமாம் மாலிக் பின் ஒரு ஹதீஸ்களை அறிஞர், நிறைய ஹதீஸ்களை மன்னன் சேர்ந்தவர், மக்களுக்கு மார்க்க ரீதியான பல்வேறு சட்டங்களை எல்லாம் சொல்லக்கூடிய இமாமுல் மதீனா என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அறிஞர், ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் ஏற்கனவே குர்ஆனை மன்னனம் செய்திருந்தார், ஆனால் குர்ஆனை ஓதுவதில் தான் அவர் கூடுதலாக கவனம் செலுத்துவார் என்ற ஒரு செய்தி அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். நமக்கு இது என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய நல்லறிஞர், அவர் குர்ஆனை மனனம் செய்திருந்தாலும் குர்ஆனுடைய அறிவை அவர் முழுமையாக பெற்றிருந்தாலும், அறிவை பெறுவது என்பதற்கு அப்பால், குர்ஆனை மீட்டுவது என்பதற்கு அப்பால், குர்ஆனை ஓதுவது, ரமலானில் ஓதுவது என்பது பல்வேறுபட்ட சிறப்புகளை நமக்கு நன்மைகளை தருகிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சுஃபியான சௌரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்களை அறிஞர். இவரும் ரமலான் வந்து விட்டது என்று சொன்னார், எல்லா தனது வேலை வெட்டிகளை எல்லாம் விட்டுவிட்டு குர்ஆன் ஓதுவதில் நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆன் ஓதுவதில் அவர் மும்முரமாக ஈடுபடுவார் என்ற ஒரு செய்தி அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். அதே போன்று ஜுபைதல் யாமி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் முஸ்ஹப் குர்ஆன் பிரதிகளை கொண்டு வந்து தனது நண்பர்களுக்கு மத்தியிலே அதை பகிர்ந்து கொடுப்பார், அவர்களும் ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் பிரதிகளை எல்லாம் கொண்டு வந்து தனது நண்பர்களுக்கு மத்தியிலே அதை விநியோகம் பண்ணுவார் என்று செய்தி பதியப்படுவதை பார்க்கிறோம். அப்ப எனவே குர்ஆனை தான் ஓதுவது மாத்திரமல்லாமல் தனது நண்பர்களும் இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆன் ஓதுவதில் கரிசனை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நல்லறிஞர் இந்த ஒரு நல்ல வழிமுறை இந்த இடத்திலே கையாண்டிருக்கிறார் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று இமாம் அபு அவானா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்களை அறிஞர், இவர் சொல்றார் கத்தாதா தாபியின் கத்தாதா அவர்களை ரதியல்லாஹு அவர்களை நான் சந்தித்து அவர் யுதர்ரிசுல் குர்ஆன ஃபீ ரமலான் குர்ஆன் அதாவது ரமலான் மாதத்திலே குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் என்ற செய்தியை அவர் வரலாற்றில் பதிவு செய்யப்படுறத பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பேரறிஞர்கள், ஹதீது கலையிலே மிகப்பெரிய ஒரு பேரறிஞர்கள். ஹதீது கலை மாத்திரமல்ல ஏனைய விஷயங்களில் ஹதீது கலையில ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருக்கிறார் என்று சொன்னார், இஸ்லாத்துடைய ஏனைய பகுதியில் எல்லாவற்றிலேயுமே அவர் மிகச்சிறந்த புலமை வாய்ந்தவராக இருப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப எனவே இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் என்னன்னு சொன்னா, இந்த ரமலான் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம இந்த குர்ஆன் ஓதுறதை சிலர் எப்படி விளங்குறாங்கன்னு சொன்னா, ஓத தெரியாதவர்கள் ஓதிக்கொள்றது, அல்லது மனநம் செய்தவர்கள் மனநம் இல்லாதவர்கள் மனநம் செய்து கொள்வது, அல்லது அதை மீட்டுவது, இந்த மாதிரி தவறான சில பதிவுகள் குர்ஆன் ஓதுவது சம்பந்தமாக நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல சகோதரர்களே, உங்களுக்கு குர்ஆனை ஓத எப்படி ஓத தெரியுமோ, சிக்கி சிக்கியோ அல்லது மிக கஷ்டமாக நீங்க ஓதுறீங்க என்று எப்படி ஓதினாலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. நீங்கள் ஓதுவதிலே கூடுதலான கரிசனை காட்ட வேண்டும். அது குர்ஆனை பற்றிய குர்ஆனை அறிந்த குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாபிலாக இருந்தாலும் அவரும் ஓத வேண்டும். குர்ஆனை படிப்பது விளங்குவது மனனம் செய்வது சட்டங்களை அறிவது என்பது வேறு, குர்ஆனை ஓதுவது என்பது வேறு. இது ரசூலுல்லாஹ் அவர்கள் ஓதிருக்கிறார்கள், ஓதி காண்பித்திருக்கிறார்கள், இன்னொருவர் ஓத நபி அவர்கள் கேட்டும் இருக்கிறார்கள். அப்ப எனவே குர்ஆனை திலாவத்து பண்ணுவது கிராஅத்துல் குர்ஆன் அல்லது அதாவது திலாவத்துல் குர்ஆன் என்பது என்றைக்கும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில அதாவது மாற முடியாத மாற்றப்படக்கூடாத ஒரு பகுதியாக இருப்பதை பார்க்கிறோம். உண்மையான ஒரு இறைவனை சென்ற பண்புகள்ல அது ஒன்று இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் சகோதரர்களே, நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் சரித்திரங்களை நம்ம பார்க்கிறோம், அவங்களோட மரண தருவாய். அதே போன்று கூடுதலாக நான் பின்னால சொல்லுவேன், இந்த குர்ஆனை வந்து எப்படி குர்ஆனை இஸ்லாமிய அறிஞர்கள் ரமலான் மாதத்திலே குர்ஆனை எப்படி முழுமையாக ஓதி முடித்திருக்கிறார்கள் என்பதற்கு சில வரலாறுகளை நீங்க பின்னால பார்க்கலாம். இது அல்லாமல் ஏனைய நாட்களை பார்த்தா கூட நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள், நீங்க யார பேரெல்லாம் நீங்க எடுத்து பாக்குறீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அறிஞர பேரை நீங்க புரட்டி பாக்குறீங்களோ, அவங்களுக்கும் குர்ஆனுக்கும் ஒரு விசேடமான ஒரு உறவு இருந்திருப்பதை பார்க்கிறோம். ரமலான்ல மாத்திரமல்ல பொதுவான அவங்களோட வாழ்க்கையில் இருந்திருப்பதை பார்க்கிறோம். ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் கூடுதலாக குர்ஆனை ஓதுவதிலே அவர்கள் கரிசனை காட்டியிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி நமக்கு சொல்வதெல்லாம் ரமலான் மாதத்திலும் தான், ஏனைய நாட்களிலும் தான் மார்க்கத்தை படிக்கணும், இஸ்லாமிய அடிப்படையில வாழணும், எனது வீட்டுக்குள்ள இஸ்லாமிய சூழல் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஆசை வைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர் முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரு பணியாக ஒரு நல்லமலாக குர்ஆனை ஓதுவது, குர்ஆன் திலாவத்துல் குர்ஆன் அல்லது கிராஅத்துல் குர்ஆன் என்ற ஒரு பகுதி அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளணும், ரமலானை நம்ம எதிர்கொள்ள போகிறோம், நமது வாழ்க்கையில ரமலான் அல்லாத பகுதியில் ரமலான் அல்லாத பகுதியில் இருந்தான் இந்த கிராஅத்துல் குர்ஆன் என்பது குர்ஆனை ஓதுவது என்பது எத்தனை எவ்வளவு நாள் இருக்குது நம்ம கேட்டுக்கிட்டோம்னு, நான் ஒரு நாள் ஒரு மாதத்தில் எத்தனை தடவை எத்தனை ஜுசூக்கள் நான் ஓதுகிறேன், எத்தனை பக்கங்கள் ஓதுகிறேன், எத்தனை வரி ஓதுகிறேன் என்ற கேள்விகள் எல்லாம் நம்ம தீயிலே விடை காண முடியாத தொடரான கேள்விகளாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த செய்திகளை கேட்பதன் மூலமாக நாம் பெறுகின்ற படிப்பினை குர்ஆன் ஓதுவதில் கரிசனை காட்ட வேண்டும் என்று ஒன்று என்பதை நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, இந்த கத்தாதா ரஹிமஹுல்லா தாபியினவர்கள் ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு அதாவது கிழமையில ஒரு நாள் ஒரு கிழமை வந்துச்சுன்னு சொன்னா அந்த கிழமையில ஒரு தடவை குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்து விடுவாராம். அதே போன்று ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்து விடுவாராம் என்ற செய்திகளை பார்க்கிறோம். இதுல இன்னொரு செய்தியை சொல்லணும், இந்த குர்ஆனை வந்து கூடுதலாக ஓதி முடிக்கிறது சொன்னா மூன்று நாட்கள்ல தான் ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான ஒரு சட்டம் இருப்பதை பார்க்கிறோம். ஆனா நீங்க நிறைய பார்க்கலாம், இந்த சீர ஆலாமிகு போலாவில் இமாம் தஹபி அவர்கள் இந்த நிறைய குர்ஆன இஸ்லாமிய அறிஞர்கள் முழுமையாக ஓதி முடித்தது சம்பந்தமான நிறைய சம்பவங்களை கொண்டு வரார்கள். அதுல கொண்டு வந்துட்டு இந்த இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களுடைய ஆசிரியர் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர்கள் சொல்றார் தனது லத்தாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலிலே, குர்ஆனை மூன்று நேரம் தான், மூன்று நாளைக்கு ஒரு தடவை ஓதி முடிக்க வேண்டும் என்பது பொதுவான ஒரு சட்டமாக இருந்தாலும் இந்த ரமலான் அது போன்ற காபா குத்தர் போறாரு அது போன்ற புனிதமான சில சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது ரமலான் மாதத்தில் அது போன்ற மக்காவில் போய் ஒருத்தர் இருக்கிறார் அவர் நிறைய நல்லமல் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சொன்னா அவர் முடியுமான வரைக்கும் குர்ஆனை ஓதுவதில் கரிசனை காட்ட வேண்டும், அதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது என்ற கருத்தின் அடிப்படையிலே அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். முடியுமான வரையிலும் நாங்கள் குர்ஆனை ஓதுவதிலே இந்த சட்டங்களை நாங்கள் அவதானிப்பதை விட சட்டத்தை நம்ம அவதானிச்சு மூணு நாளைக்கு அதாவது குறைய ஓதணுமா கூட ஓதணுமா என்பதை நம்ம எப்ப தீர்ப்பு அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும்னு சொன்னா நாங்கள் அவ்வளவு கூடுதலாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்ததை நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னா நாங்க இந்த எங்கேயாவது ஒரு சிறப்ப ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்கின்ற போது உடனே நம்ம என்ன செய்திருவோம், அதை நாங்க செய்தோமோ செய்யவில்லையோ சட்டங்களுக்கு நாங்கள் போய்விடுறத பாக்குறோம். சட்டம் எப்ப வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதை கூடுதலாக செய்கின்ற ஒரு தன்மை நம்மிடம் வருகின்ற போது இப்படி செய்யலாமா என்று நாங்கள் சட்டத்தை பேசுவது அந்த இடத்துல ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த செய்திகளை நம்ம பார்க்கின்ற போது அறிஞர்கள் கூடுதலாக ஓடுவதனாலதான் இந்த மசாலா இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே நாம் சட்டம் பேசுகின்ற அளவுக்கு கூடுதலாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒரு தடவை கேட்க நம்மை நாமே விசாரிக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. அப்ப எனவே சகோதரர்களே, இந்த செய்தியோட இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லுவது இந்த செய்தியின் மூலமாக இந்த வரலாற்று பதிவின் மூலமாக நாம் அறிவது ரமலான் மாதத்தில் வரப்போகிறது ரமலானுக்கு முற்பட்ட ஏனைய காலங்களில் தான் கூடுதலாக குர்ஆனை ஓதுவதில் நாங்கள் கருத்தனை காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே முன்னோர்கள் குர்ஆன் ஓதுவதிலே காட்டிய கரிசனையை போல அடுத்ததாக அவங்க காட்டி கரிசனை காட்டிய ஒரு விஷயம்தான், கவனம் எடுத்த ஒரு விஷயம்தான் சியாமுலே இரவு தொழுகை. இரவு தொழுகையை நம்ம எடுத்து பார்ப்போம் சொன்னா சகோதரர்களே, அல்லாஹு தாலா சூரா அல் முஸம்மிலே ஏன் இரவு தொழுகை அல்லாஹு தாலா சொல்றானே போர்த்திக் கொண்டிருப்பவரே குமில்ல இல்லா பலிலா இரவில் கொஞ்சம் பாதியை தவிர நீங்க என்ன செய்ய எழும்பி தொழுங்க நிஸ்பாகு அல்லது அறவாசி பகுதியே அப்படி சொல்லி போட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான். தொடர்ச்சியாக சொல்லி வந்து இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு தொழுகையை ஏவ சொன்ன ரப்புல் ஆலமீன் இன்ன நாசிகத்தல் லைலி இரவில் எழும்பி தொழுவதானது இன்ன நாசிகத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா உறுதியானதும் வார்த்தை நமது அதாவது நமது வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய சொற்களை அதாவது தக்வீம் பண்ணக்கூடியதாகவும் சீராக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இரவு தொழுகையானது. இரவில் எழும்பி தொழுவதானது ஒரு உறுதியையும் வார்த்தையில் செம்மையையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது இரவு தொழுகையை பத்தி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே போல நீங்க என்ன பார்க்கலாம், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தாபியங்கள் இந்த இஸ்லாமிய முன்மாதிரிகளுடைய வரலாறுகளை நீங்க எடுத்து பார்க்கின்ற போது குர்ஆன் ஓதுவது அவங்களுடைய வரலாற்றிலே ஒரு தனியான குறிப்பாக சொல்லப்படுவதை போல அவர்களுடைய வரலாற்றிலே எழுதப்படக்கூடிய இன்னொரு பகுதிதான் அவர்கள் கூடுதலாக இரவு தொழுகையை கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலானில் மாத்திரமல்ல ரமலான் அல்லாத காலத்திலும் கூடுதலாக இரவு தொழுகையை கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டக்கூடிய ஒரு செய்தி தான், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி அஸ்ஸவஜல் ஸலாத்து தாவூத், அல்லாஹ்விடம் மிகவும் விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொழுகையாகும். கான யனாமு நிஸ்ஃபல் லைல், அவர் இரவின் அரைவாசி பகுதியில் இரவுடைய அரைவாசி பகுதியில் தான் அவர் உறங்கக்கூடியவராக இருந்தார். அதில் மூன்றில் ஒரு பகுதியில் எழும்பி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். அதில் ஆறில் ஒரு பகுதியில் தான் அவர் உறங்கக்கூடியவராக இருந்தார் என்ற செய்தி சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல இன்ன நம்ம பார்ப்போம்னு சொன்னால் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னதில் லைலி லசா, இரவையிலே ஒரு பகுதி இருக்கிறது, அந்த அந்த ஒரு நேரத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் எதையாவது ஒன்றை கேட்பார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இது ஒவ்வொரு இரவிலும் இந்த நேரம் இருக்கிறது என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் ஓதுவது நம்மில் குறைந்திருப்பதை போல, குர்ஆன் நான் எவ்வளவு பக்கம் ஓதினேன் என்று நாங்கள் கேள்வி கேட்பதை போல, சங்கடப்படுவதை போல, நாம் சங்கடப்படக்கூடிய இன்னொன்றுதான் இந்த கியாமுல்லைல் என்று சொல்லக்கூடிய, அங்கேயும் நாம் சட்டங்களை படிப்பதிலும் பேசுவதிலும் சொல்வதிலும் தான் அக்கறை காட்டுகிறோமே தவிர, நம்மில் எத்தனை பேர் இந்த கியாமுல்லைல் என்று சொல்லக்கூடிய இந்த சுன்னாவை முடியுமான வரைக்கும் பேணிதலாக அதை அதிலே கருத்தினை காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை விடை காண வேண்டிய ஒரு வினாவாக தொக்கி நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை நாங்கள் படிப்பதன் மூலமாகவும் குர்ஆனை நான் கூடுதலாக ஓத வேண்டும், கர்த்தனை காட்ட வேண்டும் என்ற ஒரு பாடத்தை பெறுவதைப் போல, இரவு தொழுகி முடியுமான வரைக்கும் நான் பேண தலைப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாஃபே ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு மாணவர். அவர் அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி சொல்றாரு. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டார் என்று சொன்னால் வீட்டிலே எழும்பி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் எல்லாம் மஸ்ஜிதிலிருந்து தொழுகையை முடித்து விட்டு வீட்டுக்கு செல்கின்ற போது கையில் ஒரு தண்ணீர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இவர் மஸ்ஜிதுக்கு சென்று விடுவார், சுபகு தொழுகை வரும் வரைக்கும் மஸ்ஜிதில் தான் அவர் இருப்பார் என்ற ஒரு செய்தியை அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அவர்கள் வழியாக, அதாவது நாஃபியா அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு மாணவர் நாஃபியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இது பைஹக்கியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போலதான் அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இன்னொரு செய்தி சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இல்ல, அதாவது அபு உஸ்மான் அன் நஹதி என்று சொல்லக்கூடிய முகாதரம், முகாதரம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றிருப்பார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் கண்டிருக்க மாட்டார். சஹாபின்னு சொன்னா ரசூலுல்லாஹுடைய காலத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும், ஒரே ஒரு தடவையாவது நபி அவர்களை அவர் கண்டிருக்க வேண்டும். அப்படி பார்த்திருந்தால்தான், சந்தித்திருந்தால்தான் அது சஹாபி என்ற ஒரு ஒரு வரைவிலக்கணம் வகுக்கப்படும். ரசூலுல்லாஹுடைய காலத்திலே சிலர் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், நபி அவர்கள் அவர்கள் ஒரு தடவை கூட சந்திக்கவில்லை. இவர்களுக்கு முகாதரம் என்று சொல்வார்கள். இந்த முகாதரம் என்ற அந்த பட்டியலில் வரக்கூடியவர்கள் அபு உஸ்மான் அன் நஹதி என்று சொல்லக்கூடியவர். இவர் சொல்றார், நான் ஒரு தடவை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விருந்து கலைத்திருந்தேன். விருந்து கலைத்திருந்த போது அவங்கள்ட்ட ஒரு அருமையான ஒரு ஒரு சம்பவத்தை நான் அவதானித்தேன். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய வேலையாளர்களும் மூவரும் ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு உடன்படிக்கைட்டு அந்த இரவை கழித்ததை பார்த்தேன். எப்படின்னு சொன்னா, மூவரும் இருவர் தூங்க வேண்டும், ஒருவர் எழும்பி மற்றவரை எழுப்பிவிட்டு என்ன செய்ய வேண்டும், ஒருவர் எழும்பி தொழுவார், மற்றவர்கள் தூங்குவார்கள், இவர் தொழுகை முடிந்தவுடன் அடுத்தவர் மற்ற ரெண்டு பேரையும் எழுப்பிவிட்டு இவர் தூங்குவார். இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு ஒரு பழக்கத்தை அவர்களிடம் நான் கண்டேன் என்று சொல்லி அபு உஸ்மான் நஹதி அவர்கள் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி சொல்றான். அப்படின்னா அவர் பாருங்க, அவரும் அவருடைய மனைவியும் வேலையாட்களும் மூவரும் ரெண்டு பேர் தூங்கினா ஒருவர் தொழுவாரு, அவர் எழும்புகின்ற தொழு முன்னவுடன் தூங்கக்கூடிய அடுத்தவரை எழுப்பி விடுவார், அவர் எழும்பி தொழுவார், அவர் எழும்பி தொழுதவுடன் தூங்கியிருக்கக்கூடிய அடுத்தவரை எழுப்புவார். இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில், ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் இரவு தொழுகையை பேணியதை நான் அவதானித்தேன் என்ற செய்தியை அபு உஸ்மான் அன் நஹதி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் ஷேர் ஆலாமின் உபலா என்ற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் ரஹபி அவர்கள் கொண்டாந்திருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்றது என்னன்னு சொன்ன சகோதரர்களே, ரமதான் மாத்திரம், ரமதானை எதிர்கொள்ள போகிறோம், அதுக்கு ரெடியாக முறையிலே நாங்கள் நம்மை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. முடியுமான வரைக்கும் இரவு தொழுகையை நாங்கள் பேணிதலாக அதை கையாளுவதிலே கரிசனை காட்ட வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி தான் நாம் இந்த வரலாற்று பதிவுகளில் இருந்து பெறக்கூடிய மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, இன்னொரு பகுதி கிராஹத்துல் குர்ஆன் கியாமுல்லை. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானிலே கூடுதலாக செய்த இன்னொரு நல்லமல் தான் தர்மம் செய்தது. ரமலானிலே அதாவது சதக்கத்துல் ஃபித்ர் என்பது எல்லோரும், ஏழை பணக்காரன் அதாவது அடிமை எல்லோருமே, ஆண் பெண் சிறுவர்கள் எல்லோர் மீதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கடமையாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அல்லாமல் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே கூடுதலாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நீங்க படித்திருக்கிறீங்க. ஏன் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தர்மம் செஞ்சாங்க, இந்த ரமலானிலே நாம் ஏன் கூட தர்மம் செய்ய வேண்டும், அந்த தர்மம் செய்வதால மிக முக்கியமான ஒரு சமூக நலன் ஏற்படுகிறது என்பதை பற்றி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற போது எப்படி சொல்றாங்கன்னு சொன்ன இமாம் ஷாஃபி, இந்த ரசூல்லா ரமலான்ல கூட தர்மம் செஞ்சாங்க தானே, அதை பின்பற்றி ஒருத்தர் ரமலான்ல தர்மம் செய்வதனால என்ன நலவு ஏற்படுகிறது என்று சொன்னார். ரமலானிலே மக்கள் கூடுதலாக இபாதத்துக்கு கவனம் செலுத்துகின்றமையினால் தொழில் துறையிலே உழைப்பதிலே அவர்களுக்கு நேரம் கிடைக்காம போற காரணத்தினால மக்கள் நிறைய தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால வசதி உள்ளவர்கள் இந்த ரமலானிலே கூடுதலாக தர்மம் செய்வதன் மூலமாக இப்படி கஷ்டப்பட்ட பல மக்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு சமூக நலன் இந்த இடத்திலே நடைபெறுகிறது என்பதை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். அதே போல அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு நோற்கின்ற போது, நோன்பு நோற்று நோன்பு திறக்கின்ற போது மசாக்கின்கள் அதாவது வறியவர்களோடு தான் அவர் என்ன செய்வாராம், நோன்பு திறப்பாராம். அவருடைய குடும்பத்தவர்கள் அப்துல்லாஹி பின் உமருடைய குடும்பத்தவர்கள் அவர்களை தடுத்தா அன்றைய இரவு அப்துல்லாஹி பின் உமர் இரவு உணவு சாப்பிட மாட்டாராம். அவரிடம் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு சேவையை கேட்டான்னு சொன்னா அவரு சாப்பிடுகின்ற தருவாயில் சாப்பிட்டு இருக்கின்ற போது அப்துல்லாஹி பின் உமர்ட்ட யாராவது ஒருத்தர் வந்து உதவி கேட்டார்னு சொன்னா தன்னுடைய சாப்பாட்டிலே உணவிலே அரைவாசி அப்துல்லாஹி பின் உமர் அவர்கள் ஹிரதியவானவர்கள் கொடுத்து விடுவார்களாம் என்ற செய்திகளை பார்க்கிறோம். இது கொடுத்து வீட்டுக்கு போவாராம், வீட்டுல போனா வீட்டுல சாப்பாடு இருக்காதாம் சில சந்தர்ப்பங்கள்ல. அடுத்த நாள் அவர் நோம்பாளியாகவே அவர் அடுத்த நாளை கழிப்பார், அடுத்த நாளும் அவர் விடுகின்ற போது அவர் நோம்பாளியாக இருப்பார் என்ற ஒரு செய்தி அவருடைய வரலாற்றிலே பதியப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் கட்டாயமோ அல்லது செய்ய வேண்டும் என்பதோ அல்ல, இது ஒரு நல்ல அமல். இது நபித்தோழர்கள் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு சுன்னாவை பின்பற்றுவதிலே முத்தஷத்திதுன் சுன்னா என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது சுன்னாவை பின்பற்றுவதிலே மிக கடுமையாக நடந்து இவர் அதுல வரம்பு மீறிய சில தருணங்களும் இருக்குது. ஆனா இதெல்லாம் நல்ல பகுதிகள், இதெல்லாம் நல்ல பகுதிகள். ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது, ஏழை எளியவர்களோடு இஃப்தார் சாயம் பண்ணுவது, நாங்க அவங்களுக்கு உணவு அதாவது நோன்பு நோட்பது திறப்பதற்கான வழிகளை செய்வது, திறப்ப அதாவது நோன்பு பிடிப்பதற்கான வழிகளை செய்து கொடுப்பது, ஏனைய தர்மங்களை செய்வதெல்லாம் நல்ல அமல்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தூண்டிய நல்ல அமல்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, ஹம்மாத் பின் அபி சுலைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர், அவரை பத்தி ஒரு வரலாறு சொல்லப்படுது. ரமலான் மாதத்திலே அவர் கிட்டத்தட்ட 500 பேருக்கு நோன்பு திறப்பதற்கான வசதிகளை செய்து கொடுப்பாராம். இந்த பெருநாள் கழிந்தவுடன் அவர் ஒரு ஒவ்வொருவருக்கும் இந்த 500 பேர்ல அல்லது யாரோ ஒரு மக்களை ஏழை எளியவர்களை பிடிச்சு ஒருத்தருக்கு 100 திருகம் படி அவர் தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்ற செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். அப்ப நம்ம சகோதரர்களே, இங்கே சொல்லப்பட்டது சஹாபாக்களிட சில செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க, தாபியங்களுடைய செய்திகளை பார்த்திருப்பீங்க, அதுக்கு மேலால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லது செஞ்சாங்கன்ற சில செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இதுல இவங்கள்ட்ட இருந்து நம்ம மார்க்கத்தை படிப்பதை போல, சட்டங்களை படிப்பதை போல, இவங்க மார்க்கத்தை சொன்னவங்க, மார்க்கத்துல நல்ல துறை போக கற்றிருக்கக்கூடிய இந்த நல்லறிஞர்கள், அவங்க கற்றவர்கள் என்பதை பிரதிபலிக்கின்ற அமைப்பிலே அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்த்த இந்த வரலாற்று பதிவுகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கிறது. அப்ப எனவே சகோதரர்களே, ரமலானை நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்றோம், முடியுமான வரைக்கும் இந்த ரமலான், ஏனென்று சொன்னால் சகோதரர்களே, வாழ்க்கை என்பது அதாவது வசந்த காலத்திலே பூக்கின்ற பூக்களும் அல்லது அதாவது குளிர்கின்ற செடி கொடிகளும் இலையுதிர் காலத்திலே அந்த பூக்கள் அதாவது கிளைகளிலே உள்ள அந்த இலைகள் எல்லாம் உதிர்வதை போல, இந்த உலக பரப்பிலே இந்த நிலப்பரப்பிலே இலையுதிர் காலத்தில் உதிர்வதை போன்று மனிதனும் உதிரக்கூடியவனாக இருப்பதையே பார்க்கிறோம். நம்ம சென்ற வருடம் இருந்த பலர் இந்த வருடம் இல்லை, அவருடைய வாழ்க்கை உதிர்ந்து புதைந்து நம்மில் பலர் மறந்து போகக்கூடிய அமைப்பில் தான் எனதும் உங்களுடைய வாழ்க்கை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவான ஒரு விதி. அப்ப எனவே சகோதரர்களே, இந்த உலகத்துல நம்ம சம்பாதிச்சோம், உழைச்சோம், நிறைய பட்டம் பதவிகள், நமது ஆசைகள், நிறைய விஷயங்களை நாங்கள் அனுபவிச்சோம், அதிலே சரியாவுடைய வரையறை தாண்டி நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்மை மன்னிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் அதாவது சுமாராக நீங்க யோசிச்சு பாருங்க, சுமாராக யோசிச்சு பாருங்க. இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய நம்மை பலர் நமது வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் சொன்ன அவங்களுடைய உம்மத்துடைய அஜலில் அரைவாசி பகுதியை தாண்டித்தான் இருக்கிறோம். 60 வயசுன்னு சொன்னாங்க தானே எல்லோருமே, அதாவது 30க்கு மேற்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். 30க்கு மேற்பட்டவங்க சொன்னா எங்களோட வாழ்க்கையில அரைவாசி பகுதி கழிந்து விட்டது. கழிந்த இந்த அரைவாசி பகுதியிலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விருப்பமான முறையில் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் விசாரிக்கின்ற போது நன்மை தராசி பாரமாக இருக்கின்ற அடிப்படை நாம் என்ன நல்லமல்கள் செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் விசாரிக்க வேண்டும். அப்படித்தானே இந்த செய்திகள், இந்த அமர்வுகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக தான் இருக்கு. நான் என்ன தொட்டுக்கண்ணா கேட்கும், நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன நல்லமல் செஞ்சிருக்கிறேன், என்ன பதிவு செஞ்சிருக்கிறேன், எனது பிள்ளைகளுக்கு நான் நல்ல உழைத்து கொடுத்திருக்கிறேன், அவங்களை படிக்கிறதுக்கான நல்ல கல்வி சூழலை ஏற்படுத்தியிருக்கிறேன். அதை விட ஒரு தாய் தகப்பனுடைய நல்ல முன்மாதிரி தான் ஒரு பிள்ளைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருப்பதை பார்க்கிறோம். நமது பிள்ளைகள் நமது மரணத்தின் பின்னர் எனது தகப்பன் இப்படி இருந்தார், எனது தாய் இப்படி இருந்தார், எனது சகோதரன் இப்படி இருந்தார், அல்லது எனது சாச்சாவோ பெரியப்பாவோ மாமாவோ அவர் நல்ல விஷயத்தில் எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முன்மாதிரியாக இருந்தார் என்ற அடிப்படையில் இந்த தொழுகை, கியாமுல்லை, நோன்பு, அதே போன்ற கிராஹத்துல் குர்ஆன் போன்ற குர்ஆன் வீட்டுல ஓதணும், குர்ஆனை ஹயாத்தாக்கணும், குர்ஆனை கேட்கணும், குர்ஆனை படிக்கணும் என்று சொல்லி குர்ஆன் அடிப்படையில வாழணும் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு அடிப்படையில் ஒரு தியரியை ஒருத்தர் சொல்றார், இந்த தியரியை நான் படிக்க வேண்டும், இந்த தியரியின் அடிப்படையிலே நான் வாழ வேண்டும், இந்த தியரியை நான் பேச வேண்டும், இந்த தியரியை நான் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் முதலாவது என்ன செய்யணும், அந்த தியரியை விளங்கணும். அந்த தியரியை விளங்குறதுக்கு அவர் என்ன செய்யணும், அந்த தியரி அவர் படிக்க வேண்டும். அந்த தியரியை படிச்சு 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 திரும்பி 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 படித்த போதுதான் அது என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுக்கு நம்ம நிறைய இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். புகாரியை 4 தடவை வாசித்திருக்கிறார், முஸ்லிமை 5 தடவை வாசித்திருக்கிறார், அதாவது முஸ்லிம் அகமதை 8 தடவை வாசித்திருக்க கூடிய அறிஞர்கள் சமகாலத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன சொல்லுது, என்னென்ன செய்தி நமக்கு சொல்லுது, குர்ஆனை திரும்பி திரும்பி ஓதுறது, திருக்குர்ஆனை திரும்பி திரும்பி ஓதுகின்ற போதுதான் என்ன வசனத்தை சொல்லுது, இந்த செய்தி நம்ம உள்ளத்தில் பதியும், நமது மனசுல பதியும், இதை தேட வேண்டும், இதனுடைய அர்த்தங்களை படிக்க வேண்டும் என்ற ஆவலெல்லாம் அப்போதான் குர்ஆனோட எங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு பரிச்சயம் வர வேண்டும். வருவதற்கு நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை கூடுதலாக ஓத வேண்டும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலான் அல்லாஹ் விரும்பக்கூடிய மிகச்சிறந்த ரமலானாக, நம்மில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ரமலானாக மாற வேண்டும். சட்டங்களை படிப்பதில் நாங்கள் கரிசனை காட்டுவதை போல அமல்கள் பற்றி நாங்கள் அறிந்த ஹதீஸ்களை எல்லாம் முழுமையான அடிப்படையில் பிரதிபலிப்பதற்கான பயிற்சிகளை பெறக்கூடிய தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்க வேண்டும். நம்மில் பல மாற்றங்களை, நல்ல பல மாற்றங்களை, இபாதத்தை விஷயத்திலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய, நம்ம வீட்டிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த, ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு தகப்பனாக அல்லது ஒரு ஆணாக இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் மாற வேண்டும். அதுக்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபிக் செய்ய வேண்டும். படித்த இந்த விஷயங்களை முழுமையான வரையில், முடிந்த வரையில் நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நல்ல அமல்களை புரிந்து கொள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் குல் கௌலி ஹாதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.